காலை வணக்கம் நேயர்களே, எட்டு திக்கும் ஒலிக்கும் எங்கள் இசை ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷன் வழங்கும் உங்கள் மெல்லிசை.
வணக்கம் 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 வணக்கம். நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பது ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷன் வழங்கும் மெல்லிசை. இந்த வாரம் மெல்லிசை நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ரீசெண்டா நான் ஒரு படம் பார்த்தேன். அந்த படம் பேர் வந்து பாத்தீங்கன்னா என்டிஆர்னு சொல்லிட்டு. என்டிஆர்னா யாருன்னு நிறைய பேருக்கு தெரியும். அவர் வந்து என் டி ராமாராவ். அவர் வந்து முன்னாள் முதலமைச்சர் ஆந்திர பிரதேஷ் மாநிலத்தோட. அந்த படம் பாக்குறப்ப எனக்கு ஒரு விஷயம் அடிக்கடி வந்து அந்த படத்துல வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த மதராசிங்கிற வார்த்தை, மதராசி மதராசி மதராசி, நீ வந்து ஒரு மதராசி அப்படின்னு சொல்லி. ஏன்னா அப்போ வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்து தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா எல்லாமே ஒரே ஒரு மாநிலமா, மதராஸ் மாநிலமா, மதராஸ் மாகாணம் சொல்லுவாங்க, மதராஸ் மாகாணமா இருந்துச்சு. ஸோ அந்த மதராஸ் மாகாணம் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தோன்னா அதோட ஹிஸ்டரி எல்லாம் நான் எடுத்து படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு. நான் எடுத்து தேடி என்னடா அது மதராஸ் மாகாணம் போட்டிருக்காங்களே, இதை பத்தி என்னன்னு படிச்சுக்கல. அந்த காலத்துல நான் பேசிக்கல பிறந்தது 90களில் தான். ஸோ 90கள் காலத்துல இருக்கவங்களுக்கு இந்த மதராசை பத்தி தெரியாமே போயிடுச்சு. ஏன்னா மதராஸ்ங்கிற பேரை வந்து சென்னையா மாத்திட்டாங்க. ஸோ இந்த மதராஸ் வந்து நினைக்கிறேன் ஒரு நல்ல பாடலுடன் திரும்பி பேசலாம்.
This is hardcore, all the way from Mumbai. Yeah. Let's go. When you hear this fucking song, you better pump up the volume. Turn up the volume, better pump up the volume. Yo, we got that kind of swag. Mumbai town is where it's at. Make it rain like superstars. Filled with models at F-bar. See that bang bang like Punjabi. Then our style is so Nababi. Yo, we show you how to drink and we show you how to party.
வெல்கம் பேக். நீங்க கேட்டுக்கொண்டு ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷன் வழங்கும் மெல்லிசை. அதாவது பாத்தீங்கன்னா இந்த மதராஸ் 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 நிறைய பேர் வந்து இந்த மதராஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்போ வந்து அது சென்னை மாறிடுச்சு. இப்போ இது என்ன சென்னை சென்னையில வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேக்குறப்ப பாத்தீங்கன்னா 36வது இருக்கிறதுல 36வது மாகாணம் 36வது பெரிய மாகாணம்னே சொல்றாங்க. இந்தியாவில பயங்கர நிறைய பாப்புலேட்டட் சிட்டி, அதாவது நிறைய பேர் பாப்புலேட் பண்ண, கிட்டத்தட்ட 35,000 பேர் வந்து 2009 வந்து இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு 35,000 மில்லியன் பாப்புலேஷன் அந்த மாதிரி நிறைய நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சென்னையில இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு நிறைய பேர் இருக்கு. அதுக்கப்புறம் குவாலிட்டி ஆஃப் லிவிங் சர்வேன்னு ஒரு இது வந்து எடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னா சேஃபஸ்ட் சிட்டி இன் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொல்றாங்கன்னு மட்டும்தான் நானும் சொல்றேன். அது வந்து பாத்தீங்கன்னா சேஃப்ட சிட்டி எல்லாம் கிடையாதுங்க, நம்மளுக்கே தெரியும் சென்னையில என்ன நடக்குதுன்னு. ஸோ சென்னை வந்து மாடர்னைசேஷன், அதாவது அர்பனைசேஷன் சொல்லுவாங்க பாத்தீங்களா, நிறைய வீடுகள் வர ஆரம்பிச்சிருச்சு, நிறைய நிறுவனங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. முக்கியமா புடாஸ் மாதிரி பெரிய ஒயின் ஷாப், ஒயின் தயாரிக்கிற கம்பெனிஸும் அங்கதான் வர ஆரம்பிச்சிருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிகள் நிறைய பாப்புலேஷன் நிறைய வந்து இப்ப வந்து இருந்த ஒரு சென்னை வந்து முன்னாடி எப்படி இருந்துச்சு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன நகரம் தாங்க. அதுல வந்து அந்த பக்கிங்ஹாம் கெனல் ஒன்று சொல்லுவாங்க. நீங்க மதராஸ் படம் மதராஸ் பட்டினம் படம் பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அதுல வந்து போட் எல்லாம் போயிட்டு இருந்தாங்க. இப்பதாங்க அது கூவா இருந்தாங்க, அது அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்கு. அப்படி ஒரு நல்ல நகரமா இருந்தது வந்து பாத்தீங்கன்னா நகரமா இருந்ததை வந்து மாநகரமாக்கி இப்ப பெருநகரமாக்கிட்டாங்க. மெகா சிட்டி சென்னை மெகா சிட்டி ஆயிடுச்சு. ஈசிஆர்ல வந்து டெய்லி சாகாத வண்டிகளும் கிடையாது. நிறைய 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 விஷயம் வந்து சென்னையை சுத்தி வந்துட்டு இருக்கு. முக்கியமா வந்து நம்ம தமிழக அரசியலோட ஒரு மைய புள்ளியே சென்னை தான். ஏன்னா நம்ம ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதாவது நம்ம தலைமைச் செயலகம் வந்து சென்னையில தான் இருக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டோட தலைநகரமும் சென்னை அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு வந்துட்டாங்க. நியூசிலாண்டில் வந்த பிறகு எல்லாருக்கும் இருக்க ஒரு கான்செப்ட் என்ன, எல்லாருமே எப்பா எங்கப்பா நீ எங்க எந்த ஊர்ப்பா அப்படின்னு கேட்டா தமிழ்நாடுன்னு கேட்டா ஓ யூ ஆர் ஃப்ரம் சென்னை, இதுதான் எல்லாருமே அதே தான் சொல்றாங்க. யூர் ஃப்ரம் சென்னை சென்னைன்னு. நாங்க சென்னை தவிர எவ்வளவு இருக்குங்க அப்படின்னு நிறைய பேருக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நிறைய நேரம் ஆகுது. சரி இப்ப எல்லாம் நாங்களே சொல்லிடுறது ஆமாங்க நாங்க சென்னை தாங்க அப்படின்னு சொன்னா எல்லாரும் போயிடுறாங்க. ஸோ இந்த சென்னை வந்து நிறைய விஷயத்துல வந்து எல்லாரோட வாழ்வியலையும் பாதிச்சிருக்குன்னு சொல்லலாம், பாராட்டி இருக்குன்னு சொல்லலாம், முன்னேற்ற பாதையில கொண்டு போயிருக்குன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில வந்து முதன் முதலாக வந்து ஒரு மாடர்னைசேஷன், அதாவது மேற்கத்திய கலாச்சாரம் வந்து வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சென்னையில தாங்க வந்திருக்கு. இது வரைக்கும் சென்னை, அதுக்கப்புறம் தான் கோயம்புத்தூர் திருச்சி, அப்படியே வந்து கீழே சவுத் வரையும் வந்துடும். ஸோ இந்த சென்னையை பார்த்து 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 தான் தமிழக மக்கள் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிராபேக்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மாடர்னைசேஷன் வந்து சென்னையில ரொம்ப வளர்ந்து போச்சு, கம்ப்ளீட்டா சென்னை வளர்ந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா நான் இப்போ ரீசெண்டா சென்னை போனப்போ ரோடு இல்லைங்க. முந்தானது பேப்பர் படிக்கிறப்போ 87வது தடவையாக சென்னை விமான நிலையத்தில் கண்ணாடி உடஞ்சு விழுது போட்டிருந்தாங்க. இப்படித்தான் வந்து ஒரு ஃபால்ஸ் எக்ஸாம்பிளா வந்து சென்னை ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இது ஒரு ஃபால்ஸ் எக்ஸாம்பிள், இதனால நெகட்டிவ் சைடாவே நீ ஹரி பேசுறான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாருக்குமே தோணலாம். அப்படி இல்லைங்க, அதாவது சென்னை வந்து ஒரு நல்ல நகரம் தான். தமிழக மக்கள் அனைவரும் முக்காவாசி மக்கள் வந்து அந்த நகரத்தை மிதிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கிற அந்த பாப்புலேஷன்ல வந்து சென்னையில செட்டில் ஆனவங்க ஜாஸ்தி. ஏன்னா சென்னையில் நிறைய ஐடி பார்க்கு அது இதுன்னு நிறைய வந்துருச்சு, நிறைய பேர் வந்து செட்டில் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க சென்னையில. இப்போ வந்து தாம்பரத்தை தாண்டி விட்டா வந்து நீங்க கீழே வேலூர் வரைக்கும் நாங்க சென்னைன்னு சொல்லிருக்கீங்க போல, அந்த அளவுக்கு வந்து சென்னை வந்து விரிவடைஞ்சிட்டே போயிட்டு இருக்குன்னு சொல்லணும். இப்போ வந்து சென்னையில் என்னென்ன இருக்கு பார்த்தா நம்மளுக்கே தெரியும், வள்ளுவர் கோட்டம், அது நம்ம மெரினா பீச். ஸோ மெரினா பீச்னு சொல்றதுமே எனக்கு அந்த ஒரு பாட்டு வேணாம் வந்து. சோ மெரினா பீச்ல இருந்து மெரினா படத்துல இருந்து உங்களுக்கு ஒரு பாடல் இதோ. நல்ல ராசிடா இனி நீ சென்னை வாசிடா. பாபா வந்து ஆட்டோல ஏறி பாத்தியா, அண்ணன் சொல்லு நம்ம ஊரோடு வரலாறு கேட்டியா, மயிலாப்பூர் பில்டர் காஃபி வாசம் தூக்குதா, மவுண்ட் ரோடு டிராபிக் கோட இசை நான்
ஷூட்டிங் தான் பார்க்கவா, நகர் உள்ள போய் பிடிச்சத வாங்கவா, கந்தபாடி காடு மோனீஸ்வரம் பிளஸிங் தான் கேட்கவா, ஸ்பீட வண்டி ஓட்டவா.
பெரிய மாற்றத்திற்கான களம்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு அரசியல் மாற்றம்னால சென்னையில இருந்தா ஆரம்பிக்கும், ஒரு சினிமா கலைத்துறையிலையும் சென்னை தான் மையப்புள்ளி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு நியூஸ் எனக்கு வருது, என்ன பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, அதாவது BMW, ஆடி, அதோட மேனுபேக்சரிங் யூனிட்ஸ் நிறைய வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி எனக்கு நியூஸ் வந்து இப்போ ரீசெண்டா நான் கேள்விப்படுறேன். சோ அது ஒரு ஆட்டோமொபைல் ஹப்னு சொல்லலாம். சோ இது மாதிரி நிறைய ஜர்னல் வந்துட்டு இருந்தாலும் சென்னை வந்து எப்பயுமே ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபீனிக்ஸ் பருவம் மாதிரி தாங்க. என்னடா ஃபீனிக்ஸ் பருவம் சொல்றேன், மெரினா பீச்ல அம்மாவுக்கு ஃபீனிக்ஸ் பில்டிங் கட்டுறதுனால இவனு ஏமா அந்த கட்சி எங்க அப்பெல்லாம் இல்லைங்க, அந்த கட்சியெல்லாம் இல்ல. ஏன் ஃபீனிக்ஸ் பருவம் சொன்னா 2015 வந்து சென்னையில வந்து ஒரு பெருவெள்ளம், மழை பெஞ்சு தண்ணி போறதுக்கு இடம் இல்லாததுனால மக்கள் வாழ்ற இடத்துக்குள்ள வந்து தண்ணி வந்து நின்னுச்சு. சில இடத்துலாம் பாத்தீங்கன்னா கழுத்தளவு கூட தண்ணி வந்து நிறைய மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க, கிட்டத்தட்ட 30 நாட்கள் விடாம மழை. சோ இந்த மழையில இருந்து சென்னை என்ன பாடம் கத்து, சென்னை தன்னைத்தானே வந்து புத்துணர்ச்சி பெற்று தன்னைத்தானே திருத்திக்கிச்சுனே சொல்லலாம். ஏன்னா ஒரு இயற்கை பேரிடர் வந்து எப்பவுமே எப்பயுமே பாத்தீங்கன்னா வர்தா புயல் ஆட்டும் சரி, இப்ப வந்து கஜா புயல் ஆட்டும் சரி, எப்பயுமே அது அது வந்து என்னன்னு தெரியாது. எங்களை மாதிரி சவுத் ஸ்டைட்ல மிட் சவுத்ல இருக்கிற மதுரை திருச்சி அது மாதிரி இடத்துலலாம் ரொம்ப அஃபெக்ட் ஆகாது. சென்னையில வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு காலி பண்ணிட்டு போயிரும். சோ இந்த மாதிரி பண்றப்போ அந்த அங்க இருக்க மக்கள் வந்து அதை எப்படி எடுத்துக்கிறாங்க பாத்தீங்கன்னா, இப்போ 2015 பெருவெள்ளத்தப்போ எனக்கு நல்ல இருக்கு தாம்பரத்துல, நான் வந்து வெள்ள நிவாரண பணிக்காக மதுரையில இருந்து 7 லாரிகள் எங்களோட பசங்கள்லாம் சேர்ந்து நாங்க 7 லாரிகள் நிறைய நிவாரண பொருட்களை வந்து கலெக்ட் பண்ணி மதுரை மக்களிடம் கலெக்ட் பண்ணி அதை கொண்டு போய் தாம்பரத்துல கொடுத்துட்டு வந்தோம். சோ தாம்பரத்துல கொடுக்கறதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட என் கழுத்தளவுக்கு, நான் ஒரு 6 அடி 5 அங்குலம்னு வச்சுக்கோங்களேன், என் அளவுக்கு தண்ணி அவ்வளவு தண்ணி. அதுல வந்து பாத்தீங்கன்னா வீடு கிரவுண்ட் ஃபுளோர் எல்லாம் கம்ப்ளீட்டா தண்ணிக்குள்ள போயிடுச்சு, எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல இல்லைன்னா மொட்டை மாடியெல்லாம் இருக்காங்க. சோ இப்படி இருக்கிறதுல பால் பாக்கெட் வந்து நம்ம மக்களுக்கு வந்து சுயநலம் வந்து அப்பதான் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிருச்சு. ஜென்ரலா 25 ரூபாய்க்கு விற்கிற பால் பாக்கெட்டு அப்போ வந்து 200 ரூபாய்க்கு வித்தாங்க அங்க சென்னையில. நானே வாங்கினேன் அதை, ஏன்னா வேற சில வழி இல்லாம அந்த பால் பாக்கெட் வாங்க வேண்டிய சிச்சுவேஷன் ஆயிருச்சு. சோ மக்கள் வந்து அந்த பணத்து மேல இருக்கிற அந்த அவால வந்து அவங்க பசாம வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. சோ இந்த சென்னையில வந்து இந்த தாம்பரத்துல வந்து நான் பார்த்த விஷயம் எப்படின்னா, ஒரு குழந்தை மாடியில இருந்து அண்ணா எனக்கு நான் 2 நாள் சாப்பிட்டு எனக்கு வந்து ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்றப்ப நாங்க ஒரு கூடையில கயிறு கட்டி தூக்கி எறிஞ்சதுனால எனக்கு இன்னும் அது வந்து அசைப்போட்டு பாக்குறேன். சோ கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷன். அது வந்து நீங்க பார்த்தவங்களுக்கு மட்டும் தெரியும், நிறைய ஏரியாக்கள் கம்ப்ளீட்டா தண்ணிக்குள்ள போயிடுச்சு. தண்ணிக்குள்ள போனனால மக்கள் வந்து வந்து வீட்டுக்குள்ளே இல்லாம எல்லாருமே வெளியே வந்து அவங்களுக்கு வாங்கின உதவி அவங்களே பண்ணிக்கிட்டாங்க. ஒருவேளை தமிழக மக்களுக்கு வந்து அது ஒரு பிளஸ்னே சொல்லலாம், நிறைய மைனஸ் இருந்தாலும் இது ஒண்ணு பிளஸ்ங்க எங்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நிறைய பேர் வந்து அந்த சென்னையில நடந்த பெருவெள்ளத்துக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா இயற்கை நோக்கி பயணிக்கிறோம் அப்படிங்கறது வந்து சென்னையில கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கேன். நிறைய மரணங்கள் நடுறாங்க, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த நீர் வழித்தடங்கள்ல வந்து இருக்கிற வீடுகள்லாம் நிறைய வீடுகளுக்கு வந்து நோட்டீஸ் கொடுக்கப்பட்டதா நான் கேள்விப்பட்டேன் அந்த காலகட்டத்துல. இப்ப வந்து அதுக்கு அது இருக்கா இல்லையான்னு தெரியல, அதெல்லாம் காசை வாங்கிட்டு அமைதியா இருப்பானுங்க பசங்க. இருந்தாலும் அந்த சென்னையில வந்து நடந்த பெருவெள்ளம் பாத்தீங்கன்னா 2015 இதுவரையும் 100 வருடங்களா நடக்காத அளவுல பெரிய பெருவெள்ளம். அது நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் மட்டுமில்லாம சென்னைக்காக ஹோல் இந்தியால இருந்து அத்தனை பேர் வந்து உதவ வந்தாங்க, உதவி அந்த பெருவெள்ளத்திலிருந்து மக்களை வந்து சரி பண்ணாங்க. இந்த 2015 முடிஞ்ச பிறகு இன்னொரு பெரிய பெருவெள்ளம் வந்துச்சு. என்னடா எனக்கு தெரிஞ்சு 2015 மட்டும் தானே இவன்னாடா இன்னொரு பெரிய பெருவெள்ளம் சொல்றானே அப்படின்னு நினைக்கிறப்போ இல்லைங்க, சென்னை பெருவெள்ளம் முடிஞ்சு கொஞ்ச நாட்டில் அதாவது ஒரு ஓரிரு வருடங்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு போராட்டம், அதாவது முதல் முதல்ல வந்து தமிழகத்துல வந்து மக்கள் எழுச்சி போராட்டம்னா வந்து பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு தான். ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த பாய்காட் மூமெண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒத்துழையாமை போராட்டம் சொல்லிட்டு நம்ம சுதந்திரத்தை அப்போ நடந்தது. அதே மாதிரி ஒத்துழையாமை போராட்டமாவே இளைஞர்கள் அனைவரும் சேர்ந்து ஜல்லிக்கட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மெரினா பீச்ல போய் உட்கார்ந்தாங்க. இந்த மெரினா பீச் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் சொல்லலாம், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹிஸ்டரியா ஆயிருச்சு. ஏன்னா மக்கள் வந்து அப்படி கிட்டத்தட்ட லட்சோ லட்சம் மக்கள் வந்து மெரினா பீச்ல கூடி மெரினா பீச்ல மட்டும் இல்லாங்க தமிழகத்தில் இருக்க ஏனைய பகுதிகளில் நிறைய இடத்துங்களையும் மக்கள் வந்து அங்கங்கு கூடி ஜல்லிக்கட்டு எங்களுக்கு வேணும், அது வந்து எங்களோட உரிமை, எங்களோட விளையாட்டு, அது வீர விளையாட்டுன்னு சொல்லி அதுக்கான போராட்டம் வந்து தொடர்ந்து பேசப்பட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வேர்ல்டு முழுக்க அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பத்தி பேசுற அளவுக்கு பெரிய விஷயம் ஆச்சு. கடைசியில் ஜல்லிக்கட்டும் நம்ம வாங்கி விட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நடந்ததாங்க ஒரு தப்பான விஷயம் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஜென்ரலா போராட்டம்னு ஒன்று நடக்கிற நல்ல குறிக்கோளோட போராடுறது தப்பே கிடையாது. ஆனா இப்பெல்லாம் நம்ம மக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எதுக்கெடுத்தாலும் போராட்டம், எதுக்கெடுத்தாலும் நான் ரோட்டுக்கு வந்து நிற்கிறேன், எதுக்கெடுத்தாலும் நான் ஏதாவது ஒன்று பண்றேன். புரட்சி என்பது எப்படி வரணும்னா ஒவ்வொரு மனிதனை போய் நீ வான்னு கூப்பிடாம அவனா தன்னைத்தானே வந்து இதுல உட்படுத்திக்கிறனால்தான் புரட்சி வரும். ஆனா இப்ப நடக்கிற போராட்டம் பாத்தீங்கன்னா எங்க வீட்டு ஏரியால குளால தண்ணி வரல நான் போராட்டம் பண்றேன் அப்படிலாம் நிறைய பேர் இறங்கிட்டானுங்க. அப்படி இறங்குறதோடு பரவாயில்ல, ஏனைய நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழக மக்கள் வந்து தமிழர் இல்லாத நாடே இந்த உலகத்தில் இல்லை அப்படிங்கிறது உண்மைதான். ஏன்னா நியூசிலாந்துல வந்து நிறைய தமிழர் தமிழ் சமூகத்தை வந்து நான் பார்த்தப்போ இந்த ஊர்லயுமே வந்திருக்காங்க பரவாயில்லையே. இந்த நியூசிலாந்து வந்து ஜென்ரலா இப்ப நான் மதுரையில நான் ரீசெண்டா போயிட்டு வந்தப்ப நான் சொல்லுவேன், நான் எங்க பார்க்க நீ நான் நியூசிலாந்துல இருக்கேன், நியூசிலாண்டா அது எங்க பாருக்கு, சுவிட்சர்லாந்து கேள்விப்பட்டிருக்கான், நியூசிலாந்து எங்க பாருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி மக்களுக்கு தெரியாத நகரம் இது, தெரியாத நாடு இது, அந்த நாட்டுல வந்து நம்ம நிறைய தமிழ் மக்கள் குடியிருக்காங்க. அப்படி இருந்தாலும் நிறைய நாடுகள்ல வந்து சம்மதமே இல்லாம அங்க நடக்கிற போராட்டங்களுக்கு இங்க உங்களால முடிஞ்ச நிதி உதவியை தருங்க இல்ல அப்படி இல்லாட்டாலும் உங்களால முடிஞ்ச சப்போர்ட் வந்து எப்படி காமிக்கலாம்னா உங்களோட பேஸ்புக்லயோ இல்ல வாட்ஸ்அப்லயோ காமிக்கலாம். அதை விட்டுட்டு சம்மந்தமே இல்லாத ஒரு நாட்டுல வந்து நம்ம ஜல்லிக்கட்டுக்காக போராடுறோம், நம்ம ஜல்லிக்கட்டுக்காக போறது தப்பு கிடையாது, ஒரு தேவையில்லாத போராட்டத்துக்காக நம்ம போராடுறோம் அப்படிங்கறது வந்து ரொம்ப முட்டாள்தனமா வந்து நான் ஃபீல் பண்றேன். அது மட்டும் இல்லாம ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து நான் அந்த அரசியல் நிகழ்வுகள் நிறைய, ஏன்னா நம்ம அந்த ரேடியோ நிகழ்ச்சி பண்றதுனால நிறைய அரசியல் நிகழ்வுகள் நான் கூர்ந்து நோக்கி பார்த்துட்டே வரேன். அப்படி பாக்குறப்போ ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தை சொல்றேன் இருக்கிறவங்க வந்து நாங்க வந்து அங்க கட்சி ஆரம்பிச்சிட்டோம், நாங்க வந்து ஸ்காட்லாண்ட்ல கட்சி ஆரம்பிச்சிட்டோம், நாங்க லண்டன்ல கட்சி ஆரம்பிச்சிட்டோம், நாங்க இத்தாலியில கட்சி ஆரம்பிச்சிட்டோம், நாங்க நியூசிலாண்ட்ல கட்சி ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து ஒரு மகா முட்டாள்தனம். உங்களோட அரசியல் வந்து கீழ்த்தரமான அரசியலை தயவு செய்து தமிழகத்திலே விட்டு வர வேண்டும் அப்படிங்கறது வந்து என்னோட கோரிக்கை மட்டும் இல்லாமல் நிறைய தமிழர்கள் மனசுல இருக்கு. சோ அனைவரின் மனதின் ஒரு ஓசை தான் நம்ம மெல்லிசை எஃப்எம். சோ அது மூலமா வந்து இந்த மாதிரி நிகழ்வுகளில் ஈடுபடுற ஒரு சிலருக்கு வந்து நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா தயவு செஞ்சுங்க இந்த மாதிரி உங்களோட அரசியல் வேணும்னா உங்களுக்கு வந்து தமிழகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் இங்க கொண்டு வர வேண்டும் என்றால் தயவு செய்து நீங்க தமிழகத்துக்கே போயிடலாம். அதை விட்டுட்டு இங்க வந்து நியூசிலாந்துல வந்து இங்க இருக்க மக்கள்கிட்ட வந்து அந்த மாதிரி கீழ்த்தரமான அரசியலை வந்து தயவு செஞ்சு இங்க கொண்டு வர வேண்டாம். அதுக்கு வந்து ஏன்னா இங்க வந்து ஒரு ஒரு மல்டி கல்ச்சுரல் கம்யூனிட்டி இந்த நியூசிலாந்து நாடு வந்து. ஸோ நீங்க வந்து எல்லாருமே வந்து எனக்கு இந்த கல்ச்சர்ல எனக்கு என்னோட கட்சியை கொண்டு வரோம் உங்க கட்சியை கொண்டு வரோம்னா இந்தியா மாதிரி ஒரு ஒரு ஏரியாவுக்கு 10 கட்சி இருக்கு போலாம். அதே மாதிரி நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நாடு வந்து ரொம்ப நம்ம இந்திய மக்களை வந்து ரொம்ப கீழ்த்தரம் பார்க்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறது என்னோட ஒரு பயமாவும் இருக்கு, அனைவரோட பயமாவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரீசெண்டா வந்து அந்த கட்சி தலைவர் பேரை சொல்ல விரும்பல, அந்த கட்சி பேரை பத்தி நான் சொல்ல விரும்பல. அந்த சென்னையில் இருக்கிற ஒரு கட்சி தான் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க நியூசிலாந்துல கட்சி ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை பத்தி நானும் கொஞ்சம் ஆய்வு நடத்துறப்போ ஆமா ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் எனக்கும் வந்துச்சு. அது வந்து மிக தவறான விஷயம். அதை வந்து வந்து இங்க பண்ணது வந்து எனக்கு வந்து ஒப்பவில்லை. ஏன்னா நீங்க வந்து நிச்சயமா உங்களுக்கு வந்து தமிழ் பற்று வேண்டும் அப்படி என்றால் நீங்க தமிழுக்காக ஏதாவது உதவுங்கள். இங்க இருக்கிற சங்கங்கள் நிறைய இருக்குது, இப்ப நிறைய சங்கங்கள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டன. அதுக்கு அதுல ஏதாவது உங்களை இணைச்சுக்கிட்டு நீங்க வந்து தமிழ் பணியாற்றலாம். அதை விட்டுட்டு நான் கட்சியை கொண்டு வரேன் அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் வந்து அதுவே உங்களுக்கு வினையா முடியறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. சோ இந்த மாதிரி இருக்கிற நம்ம ஊர்ல இப்ப ரீசெண்டா என்ன நடந்திருக்கு, சென்னையில என்ன நடந்திருக்குன்னா, சென்னையில வந்து இந்த அரசியல் நிகழ்வுகள் நிறைய நடக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. லோக்சபா எலெக்ஷன் வந்துருச்சு, நம்ம கேப்டன் வந்து அமெரிக்கால இருந்து ரிட்டர்ன் ஆயிட்டாரு. அமெரிக்கால இருந்து ரிட்டர்ன் ஆனதுமே அவர் ரொம்ப அமைதியா இருந்தாரு. ஸ்டாலின் போய் பார்த்தாரு, இவங்க பார்த்தாங்க அவங்க பார்த்தாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா ரீசெண்டா துரைமுருகனை வச்சு ஒரு பெரிய கேமே நடந்து முடிஞ்சிச்சு. சோ இந்த அரசியல் நிகழ்வுகள் வந்து பாத்தீங்கன்னா மெல்ல 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 நிறைய ஆகிட்டே வருது. ஏன்னா லோக்சபா பாராளுமன்ற தேர்தல் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து நிறைய பேர் போட்டியிடுவாங்கன்னு நினைக்கிறோம். பட் இருந்தாலும் ஆளும் கட்சியான இருக்கிற ஒரு கட்சி வந்து இப்போ வந்து நிறைய பேரோட இப்போ இந்த அனைத்து போட்டியிடுற கட்சி இப்போ நிறைய கட்சிகளோட ஒரு கூட்டணிக்கு வந்திருக்கு. ஸோ கூட்டணி ஜெயிக்குமா ஜெயிக்காதாங்கிறது நம்மளுக்கு தெரியலங்க. ஆனால் நம்ம வந்து இப்போ ஒரு நல்ல பாடல் கேட்க போகிறோம், இதோ உங்களுக்காக.
வணக்கம் வாழ வைக்கும் சென்னை, பிடிக்கிதுன்னை உனக்கு ஈடு இல்லையே. மிரட்டி போட வைக்கும் சென்னை, மிரட்டு தென்னை இருந்து போடவில்லையே. வந்த கடல் விட்டு விட்டு அலையடிக்கும், இங்கு வஞ்சரமின் வாசத்துல வளவிரிக்கும். பரப்பர பரவென பரப்பறக்கும், இங்கு பக்கத்து வீட்டுக்காரன் பேர் மறக்கும். வணக்கம் வாழ வைக்கும் சென்னை, பிடிக்கிறன்னை உனக்கு ஈடு இல்லை. பட்டுப்பட்டி போல இங்கு வீடு இருக்கும், தெரு சுத்தி எங்கும் காற்றிட்டு காடிருக்கும். சலில் ரோடு இருக்கும், அதில் மாட்டு வண்டி தொட்டியில் பூசிருக்கும். எத்தனை கண்கள் இங்கு பசித்திருக்கும், இது அத்தனை கனவையும் நிறைவேற்றும். வணக்கம் வாழ வைக்கும் சென்னை, பிடிக்கு துண்ணை உனக்கு ஈடு இல்லையே. கட்சி கொடி கூட்டணியா கை அசைக்கும், நமக்கு அருணா கொடி தான் மிச்சம் இருக்கும். மிரட்டி போட வைக்கும் சென்னை, மிரட்டு தென்னை இருந்து போடவில்லையே.
ஊரெங்கும் போஸ்டர் ஒட்டி கொள்ளுவோம், வளர்ந்திடும் தொட்டிலடா, இந்த விளக்கில எத்தனையோ விட்டிலடா.
பல ஊரு சனம் வந்து வாழும் இடம் தான் கட பத்து நாளில் சொந்த ஊரு இந்த இடம் தான்
அழகிய கடற்கரை மெரினாவில் கிடைக்கும் பல கதை தான் சுண்ட பஜி காத்தாட்டி குதிரத்தா இங்க உள்ள பங்க வாழ்க்கையெல்லாம் ரங்க ராட்டுனா
எல்லாருக்கும் தனித்தனியா தாய் இருப்பா நம்ம ஒட்டு மொத்த தாயாக சென்னை இருப்பா எப்படி நீ திட்டும் போது உன்ன பொறுப்பா அவ உன்னோடைய வளர்ச்சிக்கு ஏணி கொடுப்பா உலகத்தில் பல கோடி ஊர் இருக்கும் இந்த ஊர் போல பன்முகம் எதில் இருக்கும்
மனுகோ வாழ முட்டும் சென்னை பிடிக்கு துண்ணை உனக்கு ஈடு இல்லையே மிரட்டி போட வைக்கும் சென்னை மிரட்டு தன்னை இருந்தும் போடவில்லையே
மெல்லிசை ஆன் பிளானட் எஃப்எம் 104.6 எஃப்எம் மெல்லிசை
வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்க இருக்கிறது ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷன் வழங்கும் மெல்லிசை. இந்த வாரம் நிறைய சென்னை பத்தி பார்த்தோம். இங்க நடக்கிற விஷயங்களை பத்தி நிறைய பேசணும். சென்னையை ஒட்டி நடக்கிற அரசியல் நிகழ்வுகளை பத்தியும் பேசணும். இங்க நடக்கிற வந்து முட்டாள்தனமான நிகழ்ச்சிகளை பத்தி நம்ம நிறைய பேசிட்டு வந்துட்டு இருந்தோம். இப்போ வந்து என்ன பேச போறோம் பாத்தீங்கன்னா, நமது ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷன் சார்பாக ஒன்னியங்க கம்யூனிட்டி சென்டர்ல இரண்டு வாரமாக நல்லதொரு ஒரு தமிழ் பள்ளி வந்து ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 30 மாணவர்கள் வந்து அந்த இதுல இருந்து இணைந்து தமிழ் கத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஒரு 35 வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் வந்து போன வாரம் தமிழ் பள்ளியில வந்து அவர் உட்கார்ந்தது பின்னாடி நான் திடீர்னு ஒரு லேட்டா போனேன். போய் பாக்கிறப்போ என்னடா 35 வயசு இருக்கு இவர் வந்து இங்க உட்கார்ந்துருக்காருன்னு பாக்கிறப்போ அவர் சொன்னாரு, நான் வந்து ஐ எம் வெரி ஈகர் டு லேர்ன் தமிழ்னு சொன்னப்போ, பரவாயில்ல உங்களுக்கு தமிழ் கத்துக்கணுங்கிற ஆர்வம் வந்து இந்த வயதுல வந்திருக்கு, பரவாயில்ல. அந்த குட்டி குட்டி மாணவர்கள் கூட அவரும் வந்து ஒரு லாஸ்ட் ரோல வந்து உட்கார்ந்து கவனிச்சிட்டு இருந்தாரு. அவருக்கு அவ்வளவு வயதா இருந்தாலும் அதை வந்து காமிச்சுக்காம அவரும் ஒரு குழந்தையில குழந்தையாகி எங்க கூட உட்கார்ந்து அந்த பாடம் கத்துக்கிட்டது வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாவே எனக்கு இருந்துச்சு. தமிழ் பணி வந்து ஒவ்வொரு வாரம் ஒன்னியுங்கா கம்யூனிட்டி சென்டர்ல சனிக்கிழமை மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 3 பேர் கொண்ட ஆசிரியர் குழு வந்து இதற்காக நியமிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து ரெகுலரா வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. அது மட்டுமில்லாம தமிழகத்திலிருந்து புத்தகங்களும் கையேடுகளும் வழங்கப்பட்டுள்ள குழந்தைகளுக்கு அது மாதிரி ஹோம்ஒர்க் கொடுக்கறாங்க, கிளாஸ் கொடுக்கறாங்க. சோ இது வந்து ஒரு இன்டராக்டிவ் கிளாஸாவே போயிட்டு இருக்கு. எனக்கே வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு அந்த ஆத்திச்சூடியில சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க போன வாரம் போறப்போ. எனக்கே வந்து நான் ஸ்கூல்ல படிச்சாலும் வந்து நானே சொல்ல ஆரம்பிச்சு திடீர்னு உட்காந்துட்டு கூட்டத்துல. சோ இது ஒரு நல்ல பள்ளினே சொல்லலாம், நல்லா இருக்குது. சோ உங்களோட சிறுவர்களையோ இல்ல குழந்தைகளையோ இந்த நிகழ்ச்சி இந்த பள்ளியில இணைக்க வேணும்னா ஒன்னியோ கம்யூனிட்டி சென்டருக்கு மதியானம் சனிக்கிழமை சனிக்கிழமை மதியானம் எவ்ரி சனிக்கிழமை ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மதியானம் 3 மணி முதல் 5 மணி வரை ஒன்னியோங்கா கம்யூனிட்டி சென்டர்ல நடக்குதுங்க. சோ வந்து உங்க குழந்தைகளை வந்து நீங்க இதுல கலந்து வச்சுக்கணும்னு சொல்லி நான் வேண்டி கேட்டுக்கிறேன். சோ தமிழ் பள்ளி எத்தனை இயங்குதுன்னு எனக்கு தெரியல. இந்த தமிழ் பள்ளியில நிறைய பேர் வராங்க. 30 பேர் முதல் வாரம் வந்து ஒரு 20 பேர் வந்திருந்தாங்க. இந்த வாரம் 30 பேர் போக போக கூட்டிகிட்டே போகணும்னு நினைக்கிறோம். ஸோ இன்கேஸ் ரொம்ப கூடி போயிடுச்சுன்னா நாங்கள் இரண்டு வகுப்புகளாக எடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்திலையும் உள்ளோம். ஸோ இந்த நிகழ்ச்சி நல்லபடியாக போயிட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து அடுத்த வாரம் உங்களை சந்திக்கலாம். டாடா பாய் பாய். உங்கள்கிட்ட விடையிருப்பது நான் உங்க ஹரி.
இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷன் வழங்கும் மெல்லிசை. இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்கள் கருத்துக்களை 4272758266 என்ற எண்ணில் திரு வை ரவீந்திரன் அவர்களிடம் தெரிவிக்கலாம்.
You can also listen to this program at www.planetaudio.org.nz/melissa.